بسم الله الرحمن الرحيم.
அடுத்ததாக நாம இப்பொழுது எங்களுடைய தலைப்பு, இந்த தலைப்புக்குள்ள நாம போவோம். எங்களுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மன்ஹஜுல் அன்பியாஇ ஃபி தஅவதி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைப்பு விடுவதற்கான நபிமார்களின் வழிமுறை என்ன, அவர்கள் எந்த வழிமுறையை கையாண்டார்கள். நாம நினைச்சதெல்லாம் இது சரி இது சரி இது சரி என்று செய்ய முடியாது. தாவா பணிக்கு நாம் முன்வைக்க முடியாது. ஒரு வழி ஒன்றிருக்க வேண்டும், அந்த வழியில் நடந்து போக வேண்டும். அந்த வழி எப்படி இருக்க வேண்டும்? வளைவில்லாத நேரான வழியாக இருக்க, இல்லாட்டி நேரா பேய்த்து கொண்டிருந்து எக்ஸிட் எடுத்தாருன்னு சொன்னா என்ன, எங்கேயாவது போய் சேருவார், எங்கேயாவது போய் சேருவார். எனவே எக்ஸிட் எடுக்காம என்ன செய்ய வேண்டும்? நபிமார்கள் நேரா போன மாதிரி போனாதான் நாம போற இடத்த போய் சேரலாம். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை எடுத்ததற்குரிய காரணம் ரெண்டு காரணம். அதில் ஒன்று, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இஃப்தரகத்தில் யஹூது அலா சிந்தைன் வ சபீன ஃபிர்கா, அதாவது யஹூதிகள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள், நசாராக்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள், குல்லுகும் ஃபின்னார், எல்லாருமே நரகம் ஒரு கூட்டத்தை தவிர. அந்த கூட்டம் யார்? என்னையும் நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியில் இருக்கின்றார்களோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த உம்மத்து பல பிரிவினர்களாக பிரிவார்கள். அப்படி பிரிந்தால் என்னுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? அதற்கு நபிமார்களுடைய வழிமுறை கட்டாயம் தேவை, கட்டாயம் தேவை. இப்ப இது ஒரு விளக்கம் சொல்வதற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு கேள்வி உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள், ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னா 72 என்ன நரகம்? இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, அப்ப 72 கூட்டம் நரகம் தானா? ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம், என்ன செய்தி? அப்படி என்று சொன்னா உலகத்தில் அதிகமான ஆக்கள் நரகம், அப்படித்தானே? கொஞ்சம் பேர் தான் சொர்க்கம். ஏதாவது உங்களுக்கு அதுல என்ன சரி கருத்து வேறுபாடு இருக்கா இல்ல? அந்த ஹதீஸ்ல ஒன்றும் இல்ல. இன்னைக்கு சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு, என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சில பாவங்களை செஞ்சா முஸ்லீமாக இருந்து கொண்டு, உதாரணத்துக்கு நாம் ஒன்று எடுப்போமே, நடைமுறையில் உள்ளது என்னன்னு சொன்னா, கரண்டை காலுக்கு கீழே யாரு ஆடை அணுகிறாரோ அவர் நரகம், நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு செய்தி, யார் பெருமைக்காக வேண்டி கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணுகிறாரோ அவர் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவருக்கு கடுமையான தண்டனையும் இருக்கு. அப்ப இரண்டு சப்ஜெக்ட், பெருமைக்காக வேண்டி உடுத்தா 3 குற்றம் தண்டனை, பெருமை இல்லாம சும்மா உடுத்தா நரகம். அப்படி இப்ப நபி அவர்கள் இவருக்கு நரகம் என்று சொன்னார்களா இல்லையா? இவர் நிரந்தர நரகமா? நிரந்தர நரகமா? இல்ல, அதுல சந்தேகம் இல்லை, அப்படித்தானே? அல்லாஹ் அதுக்குரிய தண்டனையை கொடுத்து அல்லது மன்னிக்கலாம், மன்னிக்கலாம் அல்லது தண்டனையை கொடுத்த பிறகு அவருக்கு சொர்க்கம். அப்ப 72 கூட்டம் நரகம் என்று சொன்னா அங்கே ஒரு கேள்வி ஒன்று வருகிறது, நிரந்தர நரகமா? நிரந்தர நரகமா என்று அந்த சந்தேகத்தில் அப்படியே விட்டுட்டு நாம போவோம், சரியானே? ஆனா சந்தேகம் இல்லாம என்ன, ஒரு குரூப் குர்ஆன் ஹதீஸை தூய்மையாக பின்பற்றினவர்கள் நேரடி என்னதான் சுவர்க்கம், அதுல சந்தேகம், அவங்களுக்கு தண்டனை கிடையாது. அந்த 72 கூட்டமும் நிரந்தர நரகமா அல்லது அதுல சில குரூப்புகள் தண்டனை கொடுக்கப்பட்டு சொர்க்கம் போவாங்களா என்று அந்த கேள்விக்குறியோடு நாம் என்ன செய்வோம், வச்சுட்டு போய்கொண்டிருப்போம். இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், நாம் அந்த தலைப்பை தெரிவு செய்யக்கூடிய காரணம் முஸ்லீமில் வரக்கூடிய செய்திதான். அதாவது ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எல்லா மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நன்மைகளை பத்தி தான் என்ன செய்தார்கள், கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் என்ன செய்தேன், தீமைகளை பற்றி தான் என்ன செய்தேன், கேட்டேன். அப்படி கேட்கும் பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சொன்னேன், நபி அவர்களே, நாங்கள் வழிகேட்டில் இருந்தோம், கெடுதியில் இருந்தோம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களை ஒரு நலவின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான், இந்த நலவுக்கு பின்னால் ஒரு கெடுதி இருக்குமா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். பிறகு அந்த கெடுதிக்கு பின்னால் நலவு இருக்குமா என்று கேட்டார்கள், ஆம் என்று சொன்னார்கள். பிறகு அந்த நலவுக்கு பின்னால கெடுதி இருக்குமா, ஆம் என்று சொன்னார்கள். அந்த கெடுதிக்கு பின்னால நலவு இருக்குமா, ஆம், ஆனாலும் அதில் சில குழப்பங்கள் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படி என்றால் என்ன என்று அந்த சஹாபி கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டம் என்னுடைய வழி என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வழி அல்லாதான் பின்பற்றுவார்கள். அவர்களை சொல்லக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள்ல சிலதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள், சிலதை மறுப்பீர்கள். அப்படி ஒரு கூட்டம் இருப்பார்கள். அப்ப அந்த சஹாபி சொல்லுகிறார், அதுக்கு பின்னாலேயும் ஒரு கெடுதி ஒன்று இருக்கிறதா, அதுக்கு பின்னாலேயும் அங்கனக்கே குழப்பம் வந்துட்டு, அதுக்கு பின்னாலேயும் ஒரு கெடுதி இருக்கிறதா என்று கேட்ட பொழுது இதுதான் முக்கியமான பாயிண்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா, துஆதுன் அலா அபுவாபி ஜஹன்னம், சில அழைப்பாளர்கள் நரக விளிம்பில் இருந்து கொண்டு உங்களை அழைப்பார்கள். அப்ப மன் அஜாபஹும் இலைஹா, யார் அவர்களுடைய அந்த அழைப்பு பணிக்கு பதில் அளிக்கின்றார்களோ, ஃபகதஃபூஹு, என்ன செய்வார்கள், அவர்களை நரகத்தில் தூக்கி போடுவார்கள். நரகத்தில் என்ன செய்வார்கள், அந்த அழைப்பாளர்களுடைய அழைப்பை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் எங்க கொண்டு போய் சேர்க்கின்றார்கள், நரகத்தில் கொண்டு போய் போடுகின்றார்கள் என்று சொன்ன பொழுது, அப்ப அந்த ஆக்களை கொஞ்சம் சொல்லித்தாங்களே என்று அந்த சஹாபி கேட்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவங்களும் எங்களை போல ஆக்கள் தான். அப்ப என்ன சொன்னோம், அழைப்பாளர்கள் இருப்பார்கள், அவர்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து கூறுகின்றார்கள், எங்களை போல ஆக்கள் தான், நாங்க பேசுகிற மாதிரி தான் பேசுவார்கள் என்றெல்லாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள். இன்னொரு இது அடுத்த முக்கியமான விஷயம், முஸ்லீமில இதே செய்தியை சொல்லும் பொழுது இன்னொரு அறிவிப்புல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களில் சில மனிதர்கள் இருப்பார்கள் இந்த அழைப்பாளர்களில், குலூபுஹும் குலூபு ஷயாத்தீன், அவர்களுடைய உள்ளம் ஷைத்தானுடைய உள்ளம், ஷைத்தான்களின் உள்ளம், ஆனாலும் ஃபி ஜுஸ்மானி இன்ஸின், உடம்பு மனுஷன்ற உடம்புதான், இந்த பேசக்கூடிய உள்ளம் இருக்கல்லவா, இது யாருடைய உள்ளம், ஷைத்தானுடைய உள்ளம்தான் அவருடைய உடம்பிலே இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு துண்டு தான் இது. எப்படி, மனுஷன்ற உடம்பு தான், அழைப்பாளர் தான், பேசுவது சுவதான், நல்லா தான் இருக்கும், யார் பேசுறானா, ஷைத்தானுடைய உள்ளம் தான் பேசுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். அப்பனவே பேச்சின் அழகுக்கோ எழுத்தின் அழகுக்கோ மயங்குவது கிடையாது. எதுக்குத்தான் பார்க்க வேண்டும், நபி வழியா சரியா இருக்கிறதா, அவ்வளோதான் பார்க்கணும். விளங்கு, அழகை பார்த்து இதில் போகிறது கிடையாது. ரோட்டு வந்து நேரா போற ரோட்டு கொஞ்சம் உடைஞ்சிருக்கலாம், அது வேற விஷயம். அதையும் தாண்டித்தான் நேரா போகணும், அப்படித்தானே? அதுக்காக வேணி இந்த ரோட்டு வந்து சாட உடைஞ்சிருக்கு, நான் எக்ஸிட்ல போறேன்னா அவர் எக்ஸிட் தான் மருக. பாருங்க, மருக வரையல சவுதிக்கு, மருக சவுதிக்கு வரையல. அதனால் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். எனவே எவ்வளவுதான் நல்ல அழகாக பேசினாலும், நல்ல அழகாக எழுதினாலும், நல்ல 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 செஞ்சாலும், ஆக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயத்தை நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அந்த நேரான பாதை, நபி அவர்களின் பாதை, நபிமார்களின் பாதையில போறாராயின்றதை மட்டும் சரியா பாருங்க, அப்ப அவருக்கு பின்னால போனா நீங்க தப்புவீங்க. இல்லையா, உங்களை கொண்டு போய் நரகத்தில் போற்றுவார் என்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப அதனால இந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் நாம இந்த தலைப்பென்ன செய்தோம், தெரிவு செய்தோம். எனவே நபிமார்களின் அழைப்பு பணியை தெரிவு செய்யக்கூடிய காரணம் என்ன? இரண்டு காரணங்கள். ஒன்று, சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதுல யாரு நல்லாக்கள் என்றதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அந்த பிரிந்த கூட்டத்திலையும் வழிகட்டவர்களும் சரியானவர்களும் இருப்பார்கள். அதுவும் எங்களுக்கு பிரச்சனை, அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம இந்த தலைப்பை தெரிவு செய்திருக்கின்றோம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி, அதாவது உலகத்தில் வந்த நபிமார்கள், உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லோரும் ஒரே பணியைத்தான் செய்தார்களா, அல்லது யாராவது ஒரு நபி வேறொரு பணியை செய்தாரா? அதாவது அவருடைய தாவா பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை கொண்டுதான் ஆரம்பித்தார்கள், அதான் சொல்ல வருது. உங்களுக்கு சொல்ல முடியுமா யாராவது ஒரு நபி, இந்த நபிமார்கள் ஒரு நபி மாத்திரம் இல்ல, வேறொரு பணி என்ன செஞ்சாரு, ஆரம்பித்தார் என்று யாருக்காவது சொல்லலுமா? நான் இல்லைன்னு சொல்ல வரல, இதுக்கான உங்கள்கிட்ட கேட்கிறேன். யாருக்காவது? மாஷாலா, உறுதியாகவே இருக்கிறீங்க. அப்ப இல்லதான் என்ன? இல்லவே இல்லை. ஒரே ஒரு நபியை சொல்லுவார்கள். எந்த நபி? ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லியிருக்காங்க. எங்க டாக்கள் சொல்றது என்னன்னு சொன்னா, அந்த மக்கள் அளவை நிறுவைகளில் கோளாறு செய்தார்கள், அதனால் அவர் அதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார் என்று சொல்லுவார்கள். இல்ல, அவரும் முதலாவதாக ஆரம்பித்தது என்னதான், ஏகத்துவத்தை கொண்டுதான் ஆரம்பித்தார்கள். அவருடைய சமுதாயத்தில் ரெண்டு விஷயம் இருந்துச்சு முக்கியமானது. அதுல ஒன்று ஷிர்க், இரண்டாவது அளவை நிறுவையில் மோசடி செய்வது, அதுவும் இருந்துச்சு. ஆனால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து முதலாவது ஆரம்பித்ததுதான் ஷிர்கை, தான் ஏகத்துவத்தை கொண்டுதான் ஆரம்பித்தார்கள். எனவே அந்த செய்தி என்ன, பிழையான செய்தி. எனவே உலகத்தில் வந்த அவ்வளவு நபிமார்களும் ஆரம்பித்த முதல் பணி என்னது, ஏகத்துவம். அதுக்காக வேண்டி தௌஹீத்வாதி என்று பேர் வச்சா சரியா நினைச்சுக்கொள்ளக் கூடாது. ஒரு பொடி எனக்கு பேரே தௌஹீத் என்று வச்சுக்கொள்வோமே, இப்ப அதனால அவர் மாஷாலா சொர்க்கம் என்று சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. பேர்ல விஷயம் இல்லை, என்ன அந்த நபி வழி, நபிமார்களின் வழி இருக்காண்டுதான் நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் எல்லா நபிமார்களும் ஆரம்பித்த முதல் பணி ஏகத்துவம். இப்ப அதை நாம கொஞ்சம் என்ன செய்வோம், எனவே நாம இப்ப எங்களுடைய இந்த முதல் உரையில ஒரு இடத்துக்கு வந்து நின்றிருக்கோம். என்னன்னு சொன்னா, எல்லா நபிமார்களும் தஅவா பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது எதை கொண்டு ஆரம்பித்தார்கள், எதை கொண்டு, ஏகத்துவத்தை கொண்டு. அப்ப சிலர் சொல்லுவாங்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அளவை நிறுவைய கொண்டுதான் அந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார், சரியாது? தவறு. அந்த சமுதாயத்தில் அதுவும் இருந்துச்சு, ஆனால் முதல் முதல் எதை கொண்டு ஆரம்பித்தார், ஏகத்துவத்தை. அதுக்கு நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல ஆதாரங்களோட என்ன செய்வோம், அதை நாம பார்ப்போம்.
சொல்லுவாங்க بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஜும்மாவுக்கு முன்ன உள்ள அமர்வுல முக்கியமான மூன்று தலைப்புகளை நாம் பேசினோம். அதில் ஒன்று, இந்த கல்வியை தேடக்கூடியவர்கள் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள், கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளில் மூன்று விடயங்களை நாம் சொன்னோம். அதில் ஒன்று அல் இஹ்லாஸ், மற்றொன்று கற்றதை கொண்டு அமல் செய்வது, மூன்றாவது பாவங்களை விட்டும் விலகி நடப்பது. அதற்கு பின்னால நாம இந்த தலைப்பு, அதாவது நபிமார்களின் தாவா பணி என்ற தலைப்பை ஏன் தெரிவு செய்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு காரணங்களை சொன்னோம். ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து நாம் சொன்னோம். அதில் ஒன்று, என்னுடைய உம்மத்து 73 கூட்டங்களாக பிரிவார்கள், அப்ப அதிலிருந்து நாம தவிர்ந்து கொள்வதற்கும், அதேபோன்று இந்த அழைப்பாளர்கள சத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள், வழிகேட்டின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் என்ற ஹதீஸையும் மையமாக வைத்து நாம அதை சொன்னோம். அதுக்கு பின்னால நாம ஆரம்பித்தோம், எல்லா நபிமார்களும் தஅவா பணியில் எதை கொண்டு ஆரம்பம் செய்தார்கள் என்ற தலைப்பை பேசிக்கொண்டு போகக்குள்ளதான் இடையில நிப்பாட்டினோம். அதுக்கு இடையில ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், நான் சொன்னேன், சஹாபாக்கள் யாராவது தொழாமல் இருந்தார்கள் என்று சொன்னா நீங்க ஒரு ஆதாரம் சொல்லுங்க. அப்ப ஒத்தருமே இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்படித்தானே? ஆனா ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறார், ஒரு ஹதீஸ மையமாக வைத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டு தொலை வராம இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டுக்கு போய் அங்க சிறுவர்களும் பெண்களும் இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டை எரிப்பதற்கு நான் ஓர்டர் போடுவேன் என்று அந்த ஹதீஸ். அது சஹீஹான ஹதீஸ். அந்த ஹதீஸை வச்சு அப்ப தொழாம இருந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து. இப்ப ஹதீஸ்ல தொழல்னு வரலாங்க, அந்த ஹதீஸ்லேயே தொழாம இருக்கிறாங்க நீங்க போங்க, தொழாம இருந்தால், தொழாம வராமல் இருந்தால் என்று அர்த்தம். அப்பனே வந்திருக்காங்க, அந்த வேலை நடக்கல. இப்ப அந்த ஹதீஸே நாம வச்சு ஏதாவது ஒரு வீடு எரிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கோமா? சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு வீடும் எரிக்கப்படல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தொலை வந்திருக்காங்க, உண்டு. ரெண்டாவது விஷயம் வந்து, அது வந்து அந்த பள்ளிக்கு வராம இருப்பதின் கடுமையை விளங்கப்படுத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அதை செய்திருக்கின்றார்கள். இப்ப அந்த ஹதீஸை வச்சு நாம தொலை வராத ஆக்களுடைய வீட்டெல்லாம் எரிக்க முடியுமா? எரிக்கவும் முடியாது, அப்படித்தானே? இந்த காலத்தில் நிறைய பேர் தொழாம எரிக்கிறாங்க. அதற்காக வேண்டி இந்த ஒரு ஹதீஸ் இருக்கி வீட்டை எரிக்க சொல்லி, எனவே நாம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம், தொழாத ஆக்கள வீட்டெல்லாம் எரிச்சிருவோம் என்று முன்னுக்கு போகலாமா? போக முடியாது. அப்படின்ற அர்த்தம் என்ன? கட்டாயம் பள்ளிக்கு வரோன் முடியாத அர்த்தம். அதை வலியுறுத்தத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இப்ப நாம வருவோம், நபிமார்கள் எல்லோரும் தங்களது அழைப்பு பணியில் முதல் எதை கொண்டு ஆரம்பித்தார்கள்? இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இப்ப ஃபிக்கு மசாலா ஒன்றிக்கு அதுல இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி கருத்து வேறுபாடு வரும். இந்த கொள்கை சம்பந்தமான விடயத்தில் ஒன்றுதான், கொள்கையில் என்ன ஒன்றுதான். அதனால இப்ப நாங்க எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஏகத்துவத்தில் ஒன்றாயிருப்போம். சில மார்க்க சட்டங்கள்ல ஒரு கருத்தின் பிரகாரம் நீங்க இருக்கலாம், இன்னொரு கருத்தின் பிரகாரம் நான் இருக்கலாம், அந்த ஆதாரங்களின் அடிப்படையில். அதற்காக வேண்டி நானும் நீங்களும் எதிரி என்ற அர்த்தம் அல்ல. பேசக்கூடாது, சலாம் செல்லக்கூடாது, உருக்கி பார்க்க வேண்டும், எதிர்த்து பேச வேண்டும், அப்படியெல்லாம் கிடையாது. கொள்கையில ஒரிஜினலா இருக்கிறான்னு பார்க்கணும், விளங்குதா? ரைட். அந்த அடிப்படையில்
இந்த நபிமார்களுடைய பட்டியலை நாம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு 10 நபிமார்கள் என்ன செய்வோம் சொல்லுவோம். அதுல உலகத்துக்கு முதல் முதல் அனுப்பப்பட்ட தூதர் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முதல் முதல் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் முதல் அனுப்பப்பட்ட தூதர் என்று சொல்லுகின்ற பொழுது யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த நபி தூதர் இதுக்கு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு, அதை நாம பேசினா அது பெரிய ஒரு தலைப்புண்டது, சரியானே? அதுக்குரிய ஆதாரங்களை சொல்லி வரக்குள்ள அது பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அபுல் பஷர், மனிதர்களின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் தூதர் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் ஆராஃப் 59வது வசனம், நீங்க என்ன செய்யுங்க, சூராவையும் வசனத்தை எழுதி கொண்டால் உங்களுக்கு பிறகு என்ன செய்யலாம், நீங்க தஅவா பணியில போகக்குள்ள அதுல சரியா பார்த்து எடுத்துட்டு போகலாம், ரைட். இதில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், ولقد ارسلنا نوحا الى قومه فقال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره. لا اله الا الله பல வழிகள்ல சொல்ல, பல முறைகள்ல சொல்லலாம். اعبدوا الله, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். اعبدوا الله ما لكم من اله غيره, வேறு ஒரு கடவுள் கிடையாது, அல்லாஹ் மாத்திரம்தான் என்ன வணங்க தகுதியானவன். யார் சொல்லுகிறார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இனி உலகத்துக்கு வந்த முதல் தூதரின் அழைப்பு எதில் இருக்கிறது? ஏகத்துவத்தின் பக்கம், அப்படிதானே? ஆட்சி அவர் பேசல, எதையுமே பேசல, வந்த உடனே சொல்ற மெசேஜ் என்ன? ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு. அதே போன்று அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை அல்லாஹ் ஆத் சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பினான். அவரும் வந்து என்ன சொல்றார்? ஃபகாலயா கௌம் இஃபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அதே வார்த்தை தான். இது எங்க வருகிறது? சூரத்துல் ஆராஃப் 65, சூரத்துல் ஹூத் 50, இரண்டு இடங்களில் வருது. சூரத்துல் ஹூத் 50, சூரத்துல் ஆராஃப் 65. அதே போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டார்கள்? மாஷா அல்லாஹ், சமூத் கூட்டத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர்களும் வந்து சொன்ன மெசேஜ் என்ன என்று சொன்னால், யா கௌம் இஃபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அதே செய்தி தான். அது எங்க வருகிறது? சூரத்துல் ஆராஃப் 73, சூரத்துல் ஆராஃப் 73, அதே போன்று சூரத்துல் ஹூத் 71. அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இவருக்கு ஒரு பட்ட பெயர் ஒன்று இருக்கு, என்னது? இல்ல, அபுல் பஷர் என்று நாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சொன்னது போன்று, சாரி, பட்ட பெயர்ல துணை பெயர் அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏனென்று சொன்ன, அதிகமான நபிமார்கள் அவருடைய பரம்பரையில் தான் வந்தாங்க. அதிகமான நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் தான் வந்தாங்க. அவருக்கு முன்னால நிறைய நபிமார்கள் வந்திருக்கார்கள், அவர்களுக்கு அந்த துணை பெயர் சொல்லப்படல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படல, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படல, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படல, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? இப்ராஹிம். ஏன் சொல்லப்பட்டது? அவருடைய வாரிசுல நிறைய பேர் என்னதான்? நபிமார்கள் என்ற அடிப்படையில் நபிமார்களுக்கு தந்தை என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதன் பக்கம்தான் அழைப்பு விடுத்தார்கள். எதன் பக்கம்? ஏகத்துவத்து. அதுக்கு சூரத்துல் அங்கபூத் 16வது வசனம், சூரத் அல் அங்கபூத் 16வது வசனம். இப்ப நாம வசனங்களை சொல்லிட்டு போவோம். அடுத்தது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூரத்துல் பக்ரா 133 வசனம். இந்த வசனத்தை நீங்க இன்னொரு தலைப்புக்கும் பாவிக்கலாம். என்ன? பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ற தலைப்பு பேசக்குள்ளே என்ன செய்யலாம்? பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன விடயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், என்ன வசியத்தை செய்ய வேண்டும் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏகத்துவத்தை பத்தி தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு. அது அப்ப சூரத்துல் பக்ரா 133. அதே போன்று யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியும் என்ன, ஏகத்துவத்தை பற்றி அழைத்த செய்தி சூரத்து யூசுப் 38 தொடக்கம் 40 வரை நீங்க பார்க்கலாம். இப்ப இன்னொரு நபி 7 ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்களை நாம ஏற்கனவே கொஞ்சம் பேசினோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லாரும் இவரை பற்றி சொல்லக்குள்ள அளவை நிறுவை அந்த மக்கள் அதில் மோசடி செய்தார்கள், அதற்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவரும் ஷிர்கை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு தான் அனுப்பப்பட்டார். அதே போன்று இதையும் செய்தார். ஏன் முதலாவது சொன்ன என்ன செய்தி பாருங்க, வைலா மதியன அகாஹும் ஷுஐபா, ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மதியன் என்ற கிராமத்துக்கு நாம் என்ன செய்தோம், அனுப்பினோம். அவர் வந்து சொன்னார், கால யா கௌமி இஃபுதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரு. அதே தான் சொல்லியிருக்கார், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி. இது சூரத்துல் ஆராஃப் 85, சூரத்துல் ஹூத் 84 போன்ற இடங்கள்ல இருக்கு. அதே போன்று மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த ஏகத்துவத்தின் பக்கம்தான் அழைப்பு விடுத்தார்கள். சூரத்துல் ஆராஃப் 140, மூசா அலைஹி ஸலாத்து சொன்னா அடுத்தால் யாரோ உங்களுக்கு தெரியும், யாரு? ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஏகத்துவத்தின் பக்கம்தான் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். சூரத்து ஆல இம்ரான் 51. ஈசா அலைஹிஸ்ஸலாம் முடிந்தா அடுத்தது யாரு? மாஷா அல்லாஹ், எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் அவர்களுக்கு முன்னால வந்த நபிமார்களுடைய அதே வழிய ஒரு சொட்டும் சருகாமல் என்ன செய்தார்கள், பின்பற்ற எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா, வமா அர்சல்னா மின் கபிலிக்க மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். அல்லாஹ் சொல்றான் நபிக்கு, உனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா தூதருக்கும் நாம கொடுத்த மெசேஜ் என்னதுதான், அல்லாஹுவை மாத்திரம் தாம் வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று. அதுதான் உங்களுடைய, அதுதான் உங்களுடைய என்னது, சூரத்துல் அன்பியா 35 வசனம்.